السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد: من كان يريد حرث الدنيا حرث الآخرة نزد له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤتي منها وما له في الآخرة من نصيب. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நம்முடனமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாறு. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மறுமைக்காக வேண்டி படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் மனித படைப்பு. மனிதர்களுக்காக மறுமை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மறுமையில சுவனம் அவர்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சுவனத்தை பெறுவதற்கு ஒரு வழியாக, ஒரு மார்க்கமாக அல்லாஹ் இந்த உலகை அமைத்து தந்திருக்கிறான். இந்த உலகை படைத்து உலகத்தில் மனிதனாக நம்மை பிறக்க செய்து அதிலும் மூமின்களாக அல்லாஹையும் அவனை திருத்துவதையும் நம்பிய முஸ்லிம்களாக நம்மை அமைத்து உங்களது வாழ்வு இந்த உலகத்திற்காக வேண்டி உள்ளதல்ல, மறுமைக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது என்பதனை அவனது வேதத்தின் மூலமும் அவனது தூதர்களின் மூலமும் அல்லாஹு தஆலா நமக்கு எடுத்துரைத்து இந்த உலக வாழ்க்கையை பற்றிய விழிப்புணர்வை அவன் அமைத்து தந்திருக்கிறான். இங்கே நாம் என்ன காரியங்களை ஆற்றுகிறோமோ அது பதியப்படுகிறது, அது அல்லாஹுவால் நுணுக்கமாக பார்க்கப்படுகிறது, அவைகெல்லாம் கணக்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதனுடைய பிரதிபலனை நாம் மரணத்திற்கு பிறகு அடைய போகிற வாழ்க்கையில நாம் பெறுக இருக்கிறோம். நன்மை செய்தால் நன்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும், தீமைகள் செய்கிற போது அதற்குரிய தண்டனையும் மறுமையிலே நமக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது, தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லா மூமின்களும் அறிந்த ஒன்றுதான். இங்கே அல்லாஹு தஆலா அதற்கெல்லாம் மேலாக அவன் நம்மிடத்திலிருந்து அவன் மிகவும் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல நமது வாழ்வு முழுவதும் அல்லாஹுக்காக வேண்டியே மட்டும் அமைந்திருக்க வேண்டும். நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது இறைவனை வணங்குகின்ற வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அல்லது மனிதர்களுக்குள்ளே நடைபெறுகிற கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் போன்ற உலகத்தினுடைய காரியங்களாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்தை இணைத்து வாழுகிற கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மத்தியில் ஏற்படுகிற வாழ்வு முறையாகட்டும், எதுவாக இருந்தாலும் அவைகள் அனைத்துமே அல்லாஹுக்காக வேண்டியே அமைந்திருக்க வேண்டும். வேறு எந்த நோக்கமும் அதிலே குறுக்கிட்டு விடக்கூடாது. எந்த காரியங்கள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு செய்ய சொல்லி இருக்கிறதோ, தொழுகை, நோன்பு உட்பட, உறவுகளை பேணுவது, அமானிதத்தை பாதுகாப்பது, ஏழை எளியோர்களுக்கு உதவுவது, பிணக்குகள் இருக்கின்ற இடங்களிலே சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பது, இவைகள் அனைத்தும் அல்லது நமக்கு பிறந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்துக் கொடுத்தல், அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை புகட்டுதல், அவர்களை இந்த உலகிலும் மறு உலகிலும் சிறந்து வாழ்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துதல், இவைகள் அனைத்தும் எது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அனைத்துமே அல்லாஹ்வுக்காக வேண்டியே அமைந்திருக்க வேண்டும். வேறு எந்த நோக்கமும் இங்கே இருக்கக்கூடாது. பிறர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, பிறர்கள் நம்மை கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, அவர்களுக்கு மத்தியிலே நம்மை நாம் முக்கியத்துவப்படுத்திக் கொள்ளவும் என்பதற்காக வேண்டியோ, அல்லது நாம் செய்யாவிட்டால் பிறர்கள் நம்மை இகழுவார்கள் என்பதற்காக வேண்டியோ எந்த காரியத்தையும் செய்வதையோ விடுவதையோ இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தவில்லை. அனைத்தும் அல்லாஹ்வுக்காகவே. நாம் பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்காக வேண்டிய இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் ஐங்கால தொழுகையை நிறைவேற்றி அல்லாஹ் கடமையாக்கிய ஜகாத்தையும் நோன்பையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி இந்த உலகத்திலே ஒன்றின் மீது அவன் பாசம் வைக்கிறான் என்று சொன்னால், அன்பு செலுத்துகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக வேண்டியே அன்பு செலுத்தினான். ஒன்றை வெறுக்கிறான் என்று சொன்னால் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டியே வெறுத்தான். வேறு எந்த நோக்கமும் அவனுக்கு இடையிலே அது ஏற்படவில்லை. இந்த நிலையிலே இருப்பானால் அவன் ஈமானுடைய அந்த இன்பத்தை அவன் பெற்றுக் கொண்டவனாவான். ஈமானுக்கு என்று ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்தை அடைவதற்கு முழுக்க முழுக்க இறைவனுக்காக வேண்டியே என்ற எண்ணம், அந்த நோக்கம் உள்ளத்திலே பதியப்பட்டிருக்க வேண்டும். ராபியத்துல் பசரி அம்மா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற போது இப்படி பிரார்த்திப்பார்களாம், யாரெல்லாம் நான் இந்த உலகத்திலே செய்கின்ற அமல்கள் சுவனத்தை ஆசைப்பட்டு செய்வதாக இருந்தால் அந்த சுவனத்தின் பக்கமே என்னை காட்டி விடாது, அந்த வாடை கூட எனக்கு நுகர செய்து விடாது, அல்லது நரகத்திற்கு பயந்துதான் நான் இந்த காரியங்களை செய்கிறேன், நல்ல அமல்களை செய்கிறேன் என்று சொல்லி எனது எண்ணம் இருக்குமானால் என்னை நரகத்திலே போட்டு பொசுக்கிவிடு. அது அல்லாது யாருலா இந்த நோக்கங்கள் எல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய பொருத்தத்திற்காக, உன்னுடைய திருப்திக்காக, உன்னை நான் உன்னுடைய மனதை நான் நிரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி செய்வதாக இருந்தால் யாருலா அந்த பொருத்தத்தை மட்டும் எனக்கு கொடு. உன்னுடைய பொருத்தத்திற்கு முன்னால் எனக்கு சோனமும் தேவையில்லை, நரகமும் தேவையில்லை. அது சொல்வார்கள், உன்னுடைய பொருத்தம் என்னை நரகத்திலே போடுவதில் தான் இருக்கிறது என்று சொன்னால் நரகத்தை எனக்கு கொடுத்து விடு. எனக்கு முக்கியமானது என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம் எல்லாம் உன்னை திருப்திப்படுத்துவதுதான், உன்னுடைய அன்பை பெறுவதுதான் என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். அது ஈமானுடைய உச்ச நிலையாகும். ஒரு மனிதனத்தில் ஈமான் பரிபூர்ணம் பெற்றிருக்கிறது என்பதற்கு அடையாளமாகும். எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வுக்காக, எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக, அந்த எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால் உலகத்திலே குழப்பங்களே இருக்காது, சச்சரவுகளே இருக்காது, பிரச்சனைகளே வராது. எப்போது அந்த எண்ணம் மாறி உலகத்தினுடைய பெயருக்காக, புகழுக்காக, பிறர்களை திருப்திப்படுத்துவதற்காக, பிறர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, அல்லது நான் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால் பிறர்கள் நம்மை ஈவாக நினைப்பார்கள் என்பதற்காக, அப்படித்தான் ஈமானுடையவர்களின் வாழ்வு போய்கொண்டிருக்கிறது. ஒரு திருமண பத்திரிகை அடிக்க வேண்டும், நாம் நம்முடைய தகுதிக்கு தகுந்தவாறு அந்த பத்திரிகை அமையவில்லை என்று சொன்னால் நம்மை கேவலமாக நினைப்பார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு பத்திரிகையை 300 ரூபாய், 350 ரூபாய் கொடுத்து அடிக்கக்கூடிய எத்தனை நபர்கள் இருக்கிறோம். அது குப்பை தொட்டிக்கு தான் போகிறது, நல்லாக தெரியும். இதெல்லாம் பாதுகாத்து வைக்க போவதில்லை யாரும். 200 ரூபாய் கொடுத்து பத்திரிகை அடித்தாலும், 50 ரூபாய் கொடுத்து அடித்தாலும் அது அத்தனையுமே குப்பைக்கு தான் போக போகிறது என்று நன்றாக தெரிந்திருந்தும் கூட துணிச்சலாக அந்த காரியத்தை செய்கிறோம். இந்த உணவை கொடுத்தால்தான் மக்கள் நம்மை குறையாக நினைக்க மாட்டார் என்பதற்காக வேண்டி எத்தாக 20 வகை உணவா, அதை வீணாக போவதாக இருந்தாலும் சரியே அவைகளை செய்கிறோம். மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக என்னமெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை செய்கிறோம்.
சிலர்கள் மனிதர்கள் பேசுவார்கள், விமர்சிப்பார்கள், எவ்வளவு பணக்காரனாக இருந்து இந்த மாதிரி செய்கிறானே என்று தப்பாக நினைத்துக் கொள்வார்கள் என்று இவர்களாக நினைத்துக் கொண்டு வீண் நிறையங்களை அதிகப்படுத்துவதை பார்க்கிறோம். பொதுவாக மூமின்களுடைய எதிர்பார்ப்பு உம்முடைய நிலையெல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு மாறாக அமைந்திருக்கிறது. அவன் விரும்புகிறான் இவர்கள் எனக்காக செய்ய வேண்டும், எனக்காக பேச வேண்டும், எனக்காக செலவழிக்க வேண்டும், எனக்காக வேண்டிய அவர்களை வாழ்வு முழுவதும் அமைந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்வும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய ஹயாத்தும் என்னுடைய மௌத்தும் அத்தனையுமே ரப்புல் ஆலமீனாக இருக்கிற யா அல்லாஹ் உனக்கு மட்டுமே என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பிரார்த்தித்தார்கள். அதுபோல ஒரு நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த உலகம் உலகமுடைய உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு அற்பமானதாக தோன்றும். இது முக்கியத்துவமே நாம் படுத்த மாட்டோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், மன் கான யுரீது ஹர்தல் ஆகிரத்தை நசிது லகூபி அரசி, யார் இந்த உலகத்திலே வாழ்கிற போது தன்னுடைய வேளாண்மை என்று சொன்னால் தன்னுடைய அமல்களை மறுமைக்காக வேண்டிய இந்த நோக்கத்திலே அவர்கள் அந்த அமல்களை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாம் இந்த அமலிலே அதிகப்படுத்தி கொடுப்போம். ஒரு சின்ன காரியத்தை செய்தாலும் அதற்கு பன்மடங்கு கூலியை கொடுப்போம். நோக்கம் அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக என்று அமைந்திருந்தால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதைத்தானே சொல்லி காட்டுவார்கள். ஒரு லா இலா இல்லா என்ற கலிமா அது மன தூய்மையோடு சொல்லப்பட்டிருந்தால் அந்த கலிமாவுக்கு ஈடாக இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற பொருள்களும் ஈடாகாது. இந்த உலகத்திலே மனிதன் செய்திருக்கிற அத்தனை தீமைகளையும் ஒரு தட்டிலும், மன தூய்மையோடு சொல்லப்பட்டிருக்கிற அந்த கலிமாவை ஒரு தட்டிலும் வைத்தால் அதுதான் கணக்கும். அந்த எண்ணத்திற்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. எந்த நோக்கத்திலே அந்த கலிமா சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கம் சரியாக இருக்குமானால் நாம் செய்த அத்தனை தவறுகளும் பாவங்களும் அதற்கு முன்னால் நிற்க முடியாது, அனைத்துமே பஸ்பமாகிவிடும். சின்ன சின்ன செயல்கள் மகத்தான நற்கூலி அல்லாவிடத்திலே பெற்றுத்தரும் என்றிருந்தால் அதற்கு காரணம் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதுதான். எல்லாமே உள்ளத்தை வைத்துத்தான் முடிவு. செயல்கள் மிகப்பெரிய அளவில் நமக்கு வெற்றியை தராது. குறுகிய செயலாக இருந்தாலும் உள்ளம் தெளிவாக இருக்குமானால், களப்பற்றதாக இருக்குமானால், இறைவனை அல்லாத வேறு எந்த நோக்கமும் அந்த உள்ளத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால் அந்த செயலுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிற மரியாதை தனி. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே நாம் செய்கிற அத்தனை அமல்களும் மறுமைக்காக வேண்டி மறுமையை நோக்கமாக வைத்து செய்யப்படுமானால் அதன் கூலியை நாம் அதிகப்படுத்தி கொடுப்போம். அதே நேரத்திலே வமன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நூத்தீஹி மின்ஹா, யார் இந்த உலகத்திலே ஒரு நன்மையான காரியத்தை செய்து அதற்காக வேண்டி இந்த உலகத்திலே இருக்கிற சிறப்புகளை எதிர்பார்ப்பார்களோ, உலகத்திலே இதன் மூலம் நமக்கு இன்னது கிடைக்க வேண்டும், ஒரு ரெண்டக்காத்து தொழுகும் தொழுதுனால் இன்னைக்கு 2000 ரூபாய் லாபம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தொழுதிருந்தால், ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதற்குரிய பிரதிபலனை உலகத்திலேயே நாம் எதிர்பார்த்திருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் அதையும் நாம் கொடுத்து விடுவோம். ஹர்ஸத் நூத்தி மின்ஹாவாமா வமாலமூஃபில் ஆஹிரத்தி மின் நசீர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக வேண்டி நன்மையான காரியங்களை செய்கிறார்கள். தன்னுடைய பெயர் வர வேண்டுமதற்காக வேண்டி செய்வார்கள், தன்னுடைய புகழும் அதிகமாக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி செய்வார்கள், அல்லது யாராலும் நம்மை ஏசக்கூடாது, நம்மை கஞ்சன் என்று சொல்லிவிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி செய்வார்கள். எந்த நோக்கமாக அவர்கள் செய்கிறார்களோ அந்த நோக்கம் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட்டு விடும், அதிலே குறை வைக்கப்படாது. ஆனால் உமாலமோ இல்லாஹிரத்தை மின்னசி, மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்குமே கிடைக்காது. உலகத்தினுடைய ஒரு நோக்கம் அதிலே கலந்துவிட்டது என்று சொன்னால் மறுமையில எந்த பங்கும் அவர்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. ரமலானில அவ்வளவு கூட்டம் தொழுகிறதுக்கு இடம் போதவில்லை. ஒவ்வொரு ரமலான் வருகிற போதும் இன்னும் பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் இடம் வாங்கி கட்டலாமா அப்படிங்கிற அளவுக்கு மனதில் எண்ணம் தோன்றுகிறது. போதவில்லை, ஜனங்கள் தொழுகைக்கு இடமல்லாது திரும்பி போகிற சூழலெல்லாம் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் சுபோதுரைக்கு வந்து பார்த்தால் உள்பள்ளி அழுகிறது. மற்ற நேரங்களிலே நோன்பு முடிந்துவிட்ட பிறகு வந்து பார்க்கிற போது, பள்ளியை பார்க்கிற போது பரிதாபமாக இருக்கிறது. அதற்கு கண் இருந்தால் அந்த சோகத்தை நினைத்து அழுவோம். எத்தனை பேர்களை இழந்து விட்டிருக்கிறது. எதற்காக நாம் நோன்பில நன்மையான காரியங்களை செய்தோம் என்று யோசித்து பார்த்திருக்கிறோமா? நோன்புல மட்டும் நம்ம வந்தோம், எதுக்காக வேண்டி வந்தோம்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி வந்தோமா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது என்ற நோக்கம் இருக்குமானால் எல்லா காலத்தில் இல்லாமல் அதை செய்ய வேண்டும். அந்த ஒரு மாசம் மட்டும் செய்தா போதுமா? மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எதையெல்லாமோ செய்கிறோம், பிள்ளைகளை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எதையெல்லாம் செய்கிறோம், நமக்கு சக்திக்கு மீறியதை செய்கிறோம் இல்லையா? குடும்பத்தாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நமக்கு முடியாவிட்டாலும் செய்கிறோம். அதே நேரத்தில் இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். குறிப்பிட்ட சில நாட்கள், குறிப்பிட்ட சில காலங்கள் பார்த்தா அவர்தான் பள்ளிவாசலுக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. நோன்பு முடிஞ்சவுடன் ஆளையே காணும், எங்க போனாருன்னு தேட வேண்டியது இருக்கிறது. இந்த நிலை ஏன்? வெள்ளிக்கிழமை சுபூ தொழுக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக உயர்வாக சொல்லப்பட்ட ஒரு தொழுகை. எல்லா தொழுகையும் இருக்கு, ஆனால் வெள்ளிக்கிழமை சுபூக்கு ரொம்ப சிறப்பு இருக்கிறது. அந்த நாளில் சுபூ தொழுகக்கூடியவங்களுக்கு மற்ற நாட்களில் நிறைவேற்றுகிற தொழுகைகளை விட கூடுதலான நன்மை கிடைக்கிறது. அதன் காரணமாகத்தான் அதிகமான பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமை அந்த வாரம் கூட வராதவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா? ஆனால் அந்த நாளும் கூட அழுகிற சூழல் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய விஷயத்திலே கவனமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுவார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள், கியாமத்து நாளையில மூன்று கூட்டத்தார்களை கொண்டு நரகம் நிரப்பப்படும். மூன்று கூட்டத்தார்கள், அந்த மூன்று கூட்டத்தார்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள் அல்ல, இறைவனை மறுத்தவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே வாழ்கிற போது தொழாதவர்களோ தொழுகை நிறைவேற்றாதவர்களோ கிடையாது. இந்த மூன்று பேரும் யார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதல் வகுப்பினர் ஷஹீதுகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டவர்கள். மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய பெயரை இந்த உலகத்திலே ஓங்கி உரக்க தனது வாழ்வையே அர்ப்பணித்த ஷஹீதுகள், அவர்கள் சுவனத்தினுடைய வாசலே அங்க வந்து நிற்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு நான் இவ்வளவு ஞாபகத்துகளை செய்திருக்கிறேனே, இவ்வளவு உடல் வலிமையை கொடுத்தேன், இவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்தேன், இத்தனை இத்தனை உறுப்புகளை உங்களுக்கு நான் கொடுத்தேன், இதுக்கெல்லாம் நீங்க என்ன எனக்கு நன்றி செய்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப ஷஹீதுகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், அதற்காக நாங்கள் உனது மார்க்கத்திற்காக வேண்டி போராடி எங்களது உயிரை கொடுத்தோம், உனக்காக வேண்டித்தானே நாங்கள் இந்த உலகத்தில் எங்களது வாழ்வை துறந்தோம் என்று சொல்கிற போது அல்லாஹ் சொல்வார், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், எனக்காக வேண்டி எங்கள் உயிரை நீங்கள் கொடுக்கவில்லை, போர்க்களத்தில் நீங்கள் ஒரு மாவீரன் என்று உங்களை மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தீர்கள், ஒரு ஷஹீத் என்று உங்களை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தீர்கள், அந்த பெயரையும் பட்டத்தையும் நான் உலகத்திலே உங்களுக்கு கொடுத்து விட்டேன், இப்போது இங்கே எந்த பங்கும் கிடையாது, இவர்களை நரகத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று தீர்ப்பு செய்யப்படும். இரண்டாவது கூட்டத்தினர்கள், குர்ஆனை கற்றவர்கள், மார்க்கத்தை கற்றவர்கள், குர்ஆனை மரணம் செய்தவர்கள், மக்களுக்கு இஸ்லாத்தை போதித்தவர்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்தவர்கள், ஆலிம்கள், அவர்கள் அழைத்து ஓடப்படுவார்கள். அவர்களிடத்தே அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு நான் இவ்வளவு சிறப்புகளை செய்தேனே, இவ்வளவு நியமத்துகளை கொடுத்தேனே, எனக்கு என்ன நன்றி செய்தீர்கள் என்று கேட்பான். அவர்களும் இது போலவே பதில் சொல்வார்கள், நாங்கள் குர்ஆனை கற்று அதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி போதித்தோம், இஸ்லாமிய அறிவை அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் என்று அவர்கள் செய்த வேலைகள் எல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், எனக்காக எதையுமே நீங்கள் செய்யவில்லை, மக்கள் உங்களை பெரிய ஆலிம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, பெரிய காரி என்று உங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, இவர் நல்ல அறிவாளி என்று உங்களை போட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னி நீங்கள் நீங்கள் செய்தீர்கள், அந்த பட்டத்தை உலகத்திலே உங்களுக்கு கொடுத்து விட்டேன், இங்கே உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை, நரகத்திற்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுவார். மூன்றாவது ஒரு வகுப்பினர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் பொருள் செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான், இவ்வளவு செல்வத்தை கொடுத்தேனே, இவ்வளவு ஒரு கீர்த்திகளை உங்களுக்கு கொடுத்தேனே, எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்பான். அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நாங்கள் நீ கொடுத்த அந்த செல்வத்தை இரவு பகலாக மக்களுக்கு நாங்கள் வாரி வழங்கினோம், தர்மம் செய்தோம், இல்லாதவர்களுக்கு கொடுத்தோம், அநாதைகளை ஆதரித்தோம் என்றெல்லாம் அவர்கள் காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்வான், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நீங்கள் செய்த அத்தனையுமே உலகத்திலே உங்களை ஒரு கொடை வல்லது என்று சொல்ல வேண்டும், தர்மதர்த்தா என்று உங்களை சொல்ல வேண்டும், மக்கள் இவற்றை பெரிய உபகாரி என்று உங்களை பாராட்டும் என்ற நோக்கத்திலே செய்கிறீர்கள். அதை நான் உலகத்திலே உங்களுக்கு வழங்கிவிட்டேன், இங்கே உங்களுக்கு பங்கு இல்லை, நரகத்திற்கு போங்கள் என்று அத்தனை பேர்களும் நரகத்திலே போய் நிரப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் தொலைவில்லை, அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் நரகத்திற்கு போவது ஒரு நியாயம். இறைவனுக்கு இணை வைத்தான் என்பதற்காக வேண்டியோ, அவனை மறுத்து வாழ்ந்தான் என்பதற்காக வேண்டியோ நரகத்துக்கு போனால் அது நியாயம். ஆனால் காலம் முழுவதும் இறைவனுக்காக வேண்டி செய்தோம் என்று சொல்லி இந்த உலகத்திலே தங்களை செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு எல்லாத்தையுமே நிறைவேற்றி விட்டு கடைசியில் அதற்கு ஒரு பலனும் இல்லாமல் போகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கை சேதம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழ வேண்டும், அதுதான் மூமினுடைய வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹாத்திம் தை என்று பெரிய ஒரு கொடைவல்ல இருந்தார் ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால். அரபகத்திலே மக்களுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து கை சிவந்தவர் என்று சொல்லப்படும் அவ்வளவு பெரிய கொடைவல்லல் அவர். அந்த கொடை தன்மையின் காரணமாகவே பிரபலமானவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மார்க்கம் வந்த பிறகு அவர் உயிரோடு இருக்கவில்லை, அவர் மறைந்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை பற்றி நல்ல கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மகன் அதி என்பவர், ஹாத்திம் தாயுடைய மகன் அதி என்பவர் ரசூலுல்லாஹிடத்தில் ஒரு நாள் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை எல்லாத்துக்குமே உபகாரியாக இருந்தார், நன்மையான காரியங்களை செய்தார், நல்ல மக்களுக்கு உபகாரத்தை செய்து வந்தார், அவருக்கு அதெல்லாம் பலன் தருமா மறுமையிலே, ஆனால் அவர் முஸ்லீமாகவில்லை, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இறந்து போய்விட்டார், அதெல்லாம் அவருக்கு பலன் தருமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதியே, உம்முடைய தந்தை ஹாத்தம் அவர்கள் இந்த உலகத்திலே மக்கள் தன்னை கொடைவல்லல் என்று சொல்ல வேண்டுவதற்காக வேண்டியே அவர் உபகாரம் செய்தார். இஸ்லாத்தை பற்றியான விழிப்புணர்வு கிடையாது, அனைத்துமே அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அப்போது கிடையாது. ஆனால் அவருடைய நோக்கம் இந்த உலகத்திலே பெயர் வாங்க வேண்டும், புகழ் வாங்க வேண்டும் என்ற நோக்கமாக இருந்தது. அதனால் மறுமையிலே அவர் செய்த எந்த நன்மைக்கும் பலன் கிடைக்காது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன நோக்கத்திற்காக செய்கிறோம் என்பது முக்கியம். தொழுகிறோம் என்று சொன்னால் எந்த நோக்கத்திற்காக தொழுகிறோம்? பள்ளிவாசலுக்கு வருகிறோம் என்று சொன்னால் என்ன நோக்கத்திற்காக வேண்டி வருகிறோம்? இறைவனை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி வருகிறோம் என்று சொன்னால் அந்த எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். அது அல்லாத நோக்கம் மாறிவிட்டால் நாம் எத்தனை ரக்காத்து தொழுதாலும் பலன் கிடையாது. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, நன்மையான காரியம் என்று எதெல்லாம் இருக்கிறதோ, அது சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே இந்த எண்ணம் மிகைத்திருக்குமானால் அதற்கு நல்ல பலன் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், யுகாத்திரு ஹமியத்தன் யுகாத்திரு சுஜாத்தன் யுகாத்திரு ரியான் ஃபய்யுதாரிகு ஃபீ ஸபீலில்லாஹ். ஒருவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார், ஒருவர் தன்னுடைய வீரத்தை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார், ஒருவர் தன்னை பெரிய மாவீரன் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார். இந்த மூணு பேருடைய நோக்கம் இப்படி இருக்கிறது. போர்க்களம் என்பது உயிரை விடுகின்ற இடம், அந்த உயிரை போகிற அந்த உயிர் என்பது அவ்வளவு சாதாரணமான ஒன்றா? இந்த உலகத்தினுடைய பேருக்காக போருக்காக வேண்டி அந்த உயிரை விடுவது எவ்வளவு முட்டாள்தனம்! அது அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லவா இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னை வீரன் என்று போற்றுவதற்காக வேண்டியோ அல்லது தன்னுடைய திறமையை நிர்வகிக்க
என்னுடைய
இருக்குமானால் அவனால் ஒருபோது வெற்றி அல்லாஹ்வுக்கு வீசபீல் இல்லா, யார் அல்லாஹ்வுடைய வழியிலே போராடுகிறவர்கள் என்று கேட்டபோது சல்லல்லாஹு பதில் சொன்னார்கள், காலமன் காத்தல இதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா ஃபீ சபீலில்லா, இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு இறைவனது பெயரை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி வாழேந்து போருகிறார்கள், அதுதான் அல்லாஹ்வுடைய வழியிலே போரிடுதல். அல்லாஹ்வுடைய பெயரை நான் உயர்த்துவதற்காக போரிடுகிறேன், அல்லாஹ்வுடைய பெயரை உயர்த்துவதற்காக இந்த மண்ணிலே நான் சாய்கிறேன், நான் உழுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய பெயர் உயர வேண்டும், அவன் பெயர் உயர சொல்லப்பட வேண்டும். அந்த நோக்கத்திலே ஒருவன் போரிட்டால் அதுதான் பி சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய வழியிலே போராடுதல் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் இஸ்லாம் அடிப்படையாக எதை அமைத்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய எண்ணத்தை தான் இங்கே அடிப்படையாக அமையப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதர் கல்வி கற்கிறார், நிறைய பேர் வயது கடந்த பிறகு குரானை ஓதுகிறார்கள், குரானை தர்ஜுமாக்களை படிக்கிறார்கள், ஹதீஸ்களை தர்ஜுமாக்களை படிக்கிறார்கள், ஆனால் நோக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அல்லாமல் வேறு நோக்கத்திற்காக வேண்டி அது படிக்கப்படுமானால் கற்றுக்கொள்ளப்படுமானால் அவற்றை போய் வாதிடணும், ஹதீஸ் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும், அவரிடத்திலே இது மாதிரி தான் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும், இந்த மாதிரி நோக்கத்திலே ஒருவன் கற்றுக்கொள்வானால் எல்லா யுசீபபிஹி அவலம் மின துன்யா லம் யஜித் அர்ஃபல் ஜன்னத யௌம கியாமதி அனிரிஹா, உலகத்தினுடைய ஒரு காரியத்திற்காக உலகத்திலே உலகத்தினுடைய ஒரு நோக்கத்திற்காக வேண்டி கற்றுக்கொள்ளப்படுமானால் அவனுக்கு மறுமையில எந்த பங்கும் கிடையாது, சுவனத்தினுடைய வாதையை கூட அவனால் நுகர முடியாது, சுவனத்திற்கு போவதல்ல சுவனத்தினுடைய வாதையை கூட அவன் நுகர முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி அவனுக்காக வேண்டி கற்றுக்கொள்ள வேண்டும், அவனுக்காக வேண்டியே பேச வேண்டும், அவனுக்காக வேண்டி உலகத்தின் எல்லா காரியங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் அல்லாஹ் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்றை, சகர நேரம் எழுப்பிவிட்டான் பிள்ளைகளை சாப்பிடுவதற்கு, அப்படி இல்லைன்னா அவன் பசி நோம்பு இருப்பான், அது தாங்க முடியாது. இப்ப அதே மாதிரி சுகமுடைய நேரம் வருகிறது, பெற்றோர்கள் பிள்ளைகளை எழுப்பி விடுகிறோமா, தூங்கட்டும்னு விட்டுறோம், எல்லாருமே அப்படித்தான், கொஞ்சம் தூங்கட்டும். அதே நேரத்தில் வீடு தீ பிடிச்சி எரிகிறது, யாராவது எழுப்பாம விடுவோமா தூங்கட்டும்னு, அந்த இடத்துல எவ்வளவு பதட்டப்படுகிறோம், எழுந்திருக்காவிட்டாலும் கூட தண்ணியை தூக்கி ஊத்தி அவனை எழுப்பி விடுறோம், ஏன், அவன் நெருப்புக்கு இரையாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி. இந்த நெருப்புக்கு இப்படி அஞ்சுகிறனா மறுமையில அல்லாஹ் நரகத்திலே போடுகிற போது அந்த நெருப்பு எப்படி இருக்கும் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்வை மறந்து உறங்குகிற அந்த மனிதன் நெருப்பு தீண்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவனை எப்படியாவது எழுப்பி விடுகிறோமே, நாமும் எழுந்திருக்கிறோம், ஆனால் மறுமையில அல்லாஹ் ஏற்படுத்திய நெருப்பு இதைவிட பன்மடங்கு நம்மை கரிக்கக்கூடியதாயிட்ட அந்த பயம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டாமா? யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகை என்பது ரமலானுக்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் உள்ளதுதான். தொழுகைக்கு மட்டும் என்னன்னா சில கடமைகள் சில நேரங்களில் என்ன செய்யலாம், விட்டு விடலாம். நோன்பு வயசாயிடுச்சு, நோயாளியா இருக்கும், நோன்பு பிடிச்சா சிரமம் அப்படின்னா நோன்பு விடல அனுமதி உண்டு. அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்க முடியல, கடனாளியா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதற்கு அனுமதி உண்டு, கடன் தொகை அதிகமாக இருக்குமானால். அதுபோலத்தான் ஹஜ்ஜும், உடல்நிலை சரியில்லை போக முடியாது அல்லது துணை இல்லை என்று சொன்னால் ஹஜ்ஜும் கடமை இல்லை. ஆனால் தொழுக மட்டும் எப்போதுமே போகாது, சலுகை கிடையாது. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சக்கராத்துடைய நிலையிலும் ஒன்னால் எழுந்து தொழ முடியவில்லை என்று சொன்னால் இஷாரா செய்தாகிலும் நான் தொழுகிறேன் என்று மனதில் எண்ணிக்கொண்டாகிலும் சக்கராத்துடைய நிலையிலும் தொழுகை நிறைவேற்றி விட வேண்டும், அந்த நிலையிலும் விடுவதற்கு அனுமதி இல்லை. அப்படி இருக்கிற போது நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய உலகத்துடைய தேவைகளுக்காக எவ்வளவு வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற எல்லா காரியங்களும் எல்லா விஷயங்களும் இறைவனுக்காக வேண்டியே என்ற எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால் உலகத்திலே குழப்பங்கள் மிஞ்சும், சோதனைகள் இல்லாமல் இருக்கும், குடும்பத்திலே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அது அல்லாமல் உலக காரியங்களின் மீது நாட்டம் கொண்டு நாம் நமது காரியங்களை நல்லாமல்களை அமைத்துக் கொண்டால் பிரச்சனைகளும் சச்சரவுகளையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். பலரகமான அப்படிப்பட்ட நிலையில் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ஜல்லசானோ தாலா முகஸ்துதி என்ற அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து இறைவனுக்காக வேண்டிய வாழ்கிற உண்மை முஸ்லிம்களான அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்த காட்டு மிராண்டித்தனமான தர்பார் வந்த பிறகு முஸ்லிம்கள் தேடி தேடி கொல்லப்படுகிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது. ஆனால் வட மாநிலங்களில சாதாரண காரியங்களுக்காக வேண்டி குத்தி கொலை செய்கிற சூழ்நிலை எல்லா மீடியாக்களும் அதை மறைக்கவும் செய்கின்றன. அன்னைக்கு ஒரு பெண்ணை கற்பழிச்சாங்கன்னு சொல்லி உலகம் முழுவதும் கொண்டு போனார்கள். ஆனால் இன்றைக்கு பல முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ரமலானில குர்ஆன் முழுவதையும் ஹிஃப்ஸ் செய்து துணி எடுப்பதற்காக வேண்டி சென்ற ஜுனைத் என்ற பையனை கொடூரமாக கொலை செய்துவிட்டார்கள் பாவிகள். இங்கே எவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றே விளங்க முடியவில்லை. காட்டு மிராண்டிகள் இது மாதிரி ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முஸ்லிம்கள் அத்தனை பேர்கள் ஒன்று சேர்ந்து இது மாதிரியான காரியங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி வருகின்ற 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் அத்தனை பேர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் மாவட்ட ஆசிரியர் அலுவலகத்திற்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அல்ல முஸ்லிம்கள் பெருந்தரலாக கலந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.